நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வீடு வாங்குகின்றவர்களும் தங்களுக்கு ஒரு ஏஜென்டை வைத்துக் கொள்வது தற்போது அதிகரித்து வருகிறது. வீடு வாங்குகின்றவர்கள் தங்களுக்கு வீடு வாங்கி தருவதற்கு ஒருவரை ஒப்பந்தம் செய்வதில் இருக்கும் நன்மைகள் என்ன, எந்த அம்சங்களில் ஒருவர் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார் ஹால்மார்க் பையஸ் ஏஜென்சி எனும் நிறுவனத்தை நடத்தி வரும் திலீப் குமார் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். நேர்களை, இதில் தரப்படுகின்ற ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவை தொழில்முறை ஆலோசனையாக நீங்கள் கருதக்கூடாது. கேட்கும் நேயர்கள் ஒவ்வொருவரின் அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து வீடு விற்பனை அல்லது வாங்குதல் குறித்த நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் திலீப் குமார்.
வணக்கம் ரைசல், எப்படி இருக்கீங்க நீங்க?
நல்லா இருக்கிறேன். இப்ப SPS ஒலிப்பதிவு கூட வர வந்திருக்கிறீங்க இந்த ஒரு நேர்முகத்துக்காக, முதல்ல மிக்க நன்றி உங்களுக்கு.
தேங்க்யூ.
சரி, வீடு வாங்குறதை பற்றி பேசுறோம் இல்லையா. நம்ம தமிழ் குடும்பங்கள்லாம் வீடு வாங்க நினைக்கிறாங்க, ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது அப்படின்னு ரொம்பவே குழப்பம் இருக்கும். அது புதிய மைக்ரன்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சொல்லுங்களேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது?
இது ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாருக்கும். வந்துட்டு நம்ம எஸ்பெஷலி வந்துட்டு அவங்க சொந்த வீட்டு விட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வீடு வாங்கன்றது ஒரு கனவாகவே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஃபினான்ஷியலி எவ்வளோ ரெடினஸ்ன்றதை பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமாக அவங்களால எவ்வளோ கடன் வாங்க முடியும் பேங்க்லேருந்து அது விசாரிக்கணும். அது விசாரிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. இல்லை பேங்கர்கிட்ட போய் பேசலாம், இல்லை மார்கேஜ் புரோக்கர்கிட்ட போய் பேசலாம். அது மாதிரி பேசி அவங்க வீட்டோட சம்பளத்துக்கு எவ்வளோ வாங்க முடியும், ப்ளஸ் வந்துட்டு வாங்குகிற லோனுக்கு எவ்வளோ வந்துட்டு ரீபேமெண்ட் இருக்கும், அந்த ரீபேமெண்ட்னால அவங்களோட மந்த்லி பட்ஜெட்டிங் எப்படி சரியாகும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கடன் கொடுக்குறாங்கன்றதுக்காக நிறைய வாங்கிட்டு மந்த்லி பட்ஜெட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஏன்னா வாங்குற கடன் வந்து 30 இயர்ஸ் கட்ட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ பட்ஜெட்டிங் கரெக்டாக இருக்கணும், பரோயிங் பவர் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக ஃபஸ்ட் ஹோம் பையருக்கு உண்டான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் இருக்கும் சரி. ஸோ அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றத கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுன்னு பார்த்து வீடு வாங்கினா அவங்களுக்கு நல்லது.
சரி, இப்போ வந்து பட்ஜெட்டு தெரியுது, இவ்வளோ அமௌண்ட்டில் தான் நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, வீடு தேட ஆரம்பிக்கலாமா எப்படி?
நிச்சயமாக நிச்சயமாக. ஃபஸ்ட்டு வீடு தேடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஏரியாவில் இருக்க போகிறோன்றத கண்டுபிடிக்கணும். இப்போ சிட்னி ஒரு எடுத்துக்கிட்டாலோ, இல்லை இப்போ மேஜர் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலோ வந்துட்டு ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது, நார்த்து வெஸ்ட்டு அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வீடு வாங்கும்போது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, என்ன தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். நாம் வந்து மனசில் வச்சுக்கிறது எழுதிக்கிறது நல்லது. ஓகே, வேலைக்காக நம்ம இங்கே போகணும், ஸ்கூலுக்காக நம்ம இப்படி போகணும். இதில் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா கரண்ட் நீட்ஸ், இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக என்ன தேவைன்னு பார்க்கணும். அடுத்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு என்ன தேவைன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஏரியாக்களை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். நம்ம ஏரியா முடிவு பண்ணும்போதும் முக்கியமாக கரண்ட்டாக வீடு வாங்குறதுக்கு மட்டும் பார்க்காம இந்த ஏரியாவில் வீடு வாங்கினா ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமானும் பார்க்கணும். ஸோ இது மாதிரி காம்பினேஷனாக வந்து நிறைய விஷயத்த பார்த்து நம்ம எந்த ஏரியான்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு தேடினீங்கன்னா உங்களுக்கு மென்டல் எக்ஸாஷன் இருக்காது, இல்லாட்டி வந்து இங்கே அங்கேன்னு போயிட்டு நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க.
இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இதுதான் நல்ல நேரம் வீடு வாங்குறதுக்கு. உங்கள் பார்வையில் எப்படி படுது?
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறையிறதுனால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட்டில் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, அதனால் வந்து நிறைய பேர் வீடு வந்து வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுது ஏறுறது இது எல்லாமே வந்துட்டு அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயந்தான். நம்ம ஒரு வீடு வாங்குறது ஒரு 30 இயர் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அந்த 30 இயர்ஸில் பல சமயம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போது, பல சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுது. உங்களோட ஃபினான்ஷியல் ரெடினஸ், அதாவது உங்களுக்கு வந்து தேவை இருக்குது வீடு வாங்கணுன்ட்டு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினச்சா வீடு வாங்குறது ரொம்ப நல்லது எந்த சமயம் வந்தாலும். ஆனால் லாங் ரன் வீடு வாங்கும்போது இட் வில் பே ஃபார் இட் செல்ஃப் அண்ட் எவ்ரி திங். இம்பார்ட்டன்ட் திங், கரெக்டான வீடை கரெக்டான ஏரியாவில் வாங்கணும்.
சரி, இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சொல்லும்போது அவர் யாரோட ஏஜென்ட்னா ஒரு வீடை விற்கிறவரோட ஏஜென்ட் இல்லையா?
ஆமாம்,
அதானே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இப்போ நீங்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு பையஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க இல்லையா, அதானே உங்கள் பின்னணி, அதான் உங்கள் பிஸ்னஸ். சரி, இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கும் இந்த பையர் ஏஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
ரொம்ப நல்ல கேள்வி இது. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொல்லும்போது பிரபலமாக எல்லாருக்கும் தெரியறது வந்து ரெண்டு வேலை பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு வீடு விற்று கொடுப்பாங்க, ஓகே, நீங்கள் வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிங்கன்னா அவங்க வீடு விற்று கொடுப்பாங்க, அது செல்லிங் ஏஜென்ட் சொல்கிறோம். இன்னொரு வேலை ரியல் எஸ்டேட் ஜென்ரலாக பண்ணுறது வீடை மேனேஜ் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஆர் லீஸிங் பண்ணுறது. இது ரெண்டு தான் பாப்புலரான இது. பையர்ஸ் ஏஜென்ட்ன்றது ஒரு மூணாவது வகை. இந்த பையர்ஸ் ஏஜென்ட்றது என்னவங்க, நாங்களும் வந்து ப்ராப்பர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான், லைசன்ஸ் உள்ளவங்க எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் வந்து பையர் சைடில், அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க சைடில் இருந்து வீடை பக்காவாக எப்படி வாங்குறதுன்னு பார்த்து வாங்கித்தரோம் நம்ம. அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுற நிலமையிலேருந்து எந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலான்றது அவங்ககிட்ட பேசி வந்துட்டு ஹெல்ப் பண்ணி முடிவு பண்ண வைக்கிறது, எந்த ஏரியாவில் வாங்கலாம், என்ன விதமான வீடு வாங்கலான்னு பார்த்து கரெக்டாக அந்த வீடை கண்டுபிடிச்சி அதை நெகோஷியேட் பண்ணி குறைஞ்ச விலையில் எப்படி பண்ண முடியும்னு பார்த்து உங்களுக்கு வாங்கி தருது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரியல் எஸ்டேட் பையர்ஸ்ன்றது உங்கள் பக்கத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வீடு வாங்கும்போது, அதுதான் அதுதான் நாங்கள் ரியல் எஸ்டேட் பையர்ஸ் ஏஜென்ட். இதர் வந்துட்டு உங்களுக்கு சொந்த வீடு ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு வீடோ இல்லை பல வீடு வாங்கினாலும் உங்கள் சைடில் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் எவ்வளோ பலம் இருக்குமோ அதுதான் நாங்கள்.
இப்போ பொதுவாக வந்து இப்போ வீடு வாங்க நினைக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க, அல்லது ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறவங்ககிட்ட கருத்து கேட்பாங்க, அவங்களும் வந்து மற்றவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்லியான்னு சொல்லிட்டு அது அப்ஜெக்டிவாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பையர் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க, இப்போ நான் உங்களை சொல்லலை, இப்போ உங்கள் மாதிரி இருக்கிறவங்க அந்த வீடு விற்கிற ஏஜென்ட்டோட கொலாபரேட் பண்ணி அவன்டேந்து கமிஷன் வாங்கிட்டு இந்த ஆளுக்கு வந்து கொடுக்கறதோ அல்லது வந்து குறைஞ்ச விலையில் வாங்கி இது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டீல் வந்து மறைமுகமான ஒரு டீல் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்கன்னு எப்படி நம்புறது?
ஓகே, இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. நான் இந்த கேள்வி வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணுறேன். நம்ம ஜென்ரலாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, வீடு வாங்கணும் இல்லை எந்த லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னாலும் நமக்கு ட்ரஸ்டட் சர்க்கிள், அதாவது நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். உடம்பு சரியில்லைனா கூட எந்த டாக்டர்கிட்ட போகலான்றது அவங்ககிட்ட தான் கேட்குறோம். ஓகே, வீடு வாங்குறத நம்ம அப்படி தான் பண்ணுறோம். இது மாதிரி ட்ரஸ்டட் சர்க்கிளில் இருக்கும்போது அவங்க வந்துட்டு உங்களுக்காக பாசிட்டிவாக யோசிக்கிறவங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் நாட் தி எக்ஸ்பர்ட் இன் த மார்க்கெட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட தான் போகிறோமே தவிர ஒரு அங்கிள் கிட்டயோ எதுவும் கேட்கலாம் இது என்ன மருந்து சாப்பிடலாம்னு நம்ம கேட்கறது இல்லை. அது ஒரு கரெக்டான ஒரு டீவியேஷன் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ரெண்டாவது கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் எ ரியல் எஸ்டேட் பையர்ஸ் ஏஜென்ட் எங்களோட வேலை உங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு என்ன பெஸ்ட்டான இதுவோ அதுதான் நாங்கள் பண்ணணும். ஓகே, ஆனால் இதில் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் வந்துட்டு அந்த பையர்ஸ் ஏஜென்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த வீடு விற்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது பேக் அண்ட் டீலிங் வச்சுட்டு பண்ணுறது அது இல்லீகல், அன்எத்திக்கல், அது பண்ணக்கூடாது. ஓகே, அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது, அதுக்குண்டான தண்டனைகளும் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆஸ் அ ப்ராப்பர் ரியல் எஸ்டேட் பையர்ஸ் ஏஜென்ட்னா உங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு என்ன பெஸ்ட்டான டீல், எப்படி வாங்குறது, ஒரு வீடை நெகோஷியேட் பண்ணி எப்படி 5,000, 20,000, 50,000 எப்படி குறைச்சி வாங்குறதுன்றது தான் ஆல்வேஸ் பார்த்துட்டே இருப்போம் நாங்கள். அதனால் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் அவுட்கம் எப்பயுமே கிடைக்கும்.
சரி, இப்போ நீங்கள் செல்லர்ஸ் ஏஜென்ட் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அவருக்கு வீடு வாங்குறவங்க வந்து ஃபீஸ் கொடுக்கறது இல்லை இல்லையா, எந்த வித கட்டணமும் கிடையாது,
எங்களுக்கு ஃபீ கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரியில் ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று வந்துட்டு பர்சன்டேஜ் பேசிஸில் நடக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 மில்லியனுக்கு வந்துட்டு சிட்னியில் வீடு வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அக்ரி பண்ணிப்பாங்க. 1%, 1.5% அது மாதிரி வந்துட்டு ஏதாவது அக்ரிமெண்ட்
இருக்கலாம், 1%
அது மாதிரி வந்துட்டு அக்ரி பண்ணிக்கலாம். அதுவும் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றதை வந்துட்டு வீடு முடியும் போது கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபீ, நீங்கள் வந்துட்டு ஒரு 800,000 இல்லை 700,000க்கு வந்துட்டு ஒரு வீடு வாங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஏதோ வாங்குறீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. அகைன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனிவேர் ஃப்ரம் $8,000 to $15,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அதுவும் வந்து அதுவும் அதே மாதிரி ஒரு 1% to 1.5% இல்லையா, அப்படி பார்த்தா
கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது பர்சன்டேஜோட என்ன ஆயிடும்னா கம்மி பட்ஜெட்டில் வீடு வாங்கும் போது வந்துட்டு ஃபிக்ஸ்ட் ஃபீ இருக்கும்போது வந்துட்டு ஆஸ் அ பையர் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் எதை எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும்போது வந்துட்டு நீங்கள் 500,000 வீடு வாங்கும்போது நான் உங்களை ஏற்றி 800 எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இட் பிகம்ஸ் அ வெரி சிம்பிள் டிரான்சாக்ஷன். அதுலேயும் இதே மாதிரி தான், ஒரு சின்ன அமௌண்ட் என்கேஜ்மெண்ட் அப்போ பே பண்ணணும், மற்றதை வந்துட்டு ப்ராப்பர்ட்டி செட்டில் பண்ணுறோம் இல்லையா அப்போ பே பண்ணால் மட்டும் போதும்.
இப்போ இன்னொரு இப்போ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால், இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீயாக இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 8,000-10,000 அப்படின்னு சொன்னால் பீஸ் ஆஃப் மைண்ட், இவ்வளோ தான் நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் இதே இது வந்து அதிகமாக அந்த வீடு 1.5 or 2 million வைங்களேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பையர் ஃபீ வந்து 1% இருக்கலாம், 1.5 இருந்தாலும் அதை கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ பையர் ஏஜென்ட்டுக்குமே இந்த வீடு வந்து அதிகமாக இருக்கிற வீடு தான் எனக்கு கமிஷன் அதிகமாக வருங்கிறது சைக்கலாஜிக்கலாக வந்து வர வாய்ப்பு இருக்கு இல்லையா?
ரொம்ப சரியான இதுதான். அதனால தான் ஃபிக்ஸ்டு ஃபீயாக இருக்கும்போது வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது. ஆஸ் அ பையர்ஸ் ஏஜென்ட் வந்துட்டு எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆல்வேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பையருக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்றது. சம்டைம்ஸ் வந்து பையர்ஸ் ஏஜென்ட்டாக நாங்கள் ஆக்ஷனுக்கு போனால் சில சமயம் வந்துட்டு அந்த கிளைண்ட்டை எமோஷனலாக தப்பு பண்ணாமல் வைக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சிட்னி நிலவரத்தை பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து 200K 300K டக்குன்னு மேலே போயிடுது. சம்டைம்ஸ் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நீ வாங்காத, யுவர் ஓவர் பேயிங் இட் அப்படின்னு சொல்லி நிறுத்துறோம் இல்லையா, அதுவே ஒரு வேலை தான் எங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் ஃபிக்ஸ்டு ஃபீ இஸ் ஆல்வேஸ் குட், பையருக்கும் சரி எங்களுக்கும் பையர்ஸ் ஏஜென்ட்டுக்கும் சரி.
இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், அது வந்து நம்ம வாழ போகிற ஒரு வீடாக இருக்கலாம், ஓனர் ஆக்குப்பையர் அதுவா இருக்கலாம், அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். இந்த ரெண்டு வகையில தான் வீடு வாங்குவாங்க இல்லையா? அல்லது சில பேர் சூப்பர் அனுவேஷன்லயும் வீடு வாங்கக்கூடும், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வேணா இருக்கட்டும். இப்ப அப்படி இருக்கும்போது இது மாதிரி பையர் ஏஜென்ட்டை பயன்படுத்துறதுல இந்த ரெண்டுலையும் ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, அல்லது எப்படி வீடு வாங்கினாலும் வீடு எப்படி வாங்கப்படுதுங்கிறதா முக்கியமே தவிர டசன்ட் மேட்டர் நீங்க ஆக்குப்பை பண்றீங்களா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, அப்படியா?
ரெண்டுத்துலயும் வேற வேற அட்வான்டேஜஸ் இருக்கு, எல்லாத்துலயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனா ரெண்டுத்துக்கும் வேற வேற அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் முக்காவாசி வீடு வாங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஊர்லயோ இல்லை வந்துட்டு வீடு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் நீங்க தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வீடு வாங்கிட்டு ஒரு 5 or 10 years கழிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தது, இந்த நாலேஜ் இருந்ததுன்னா நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் நீட் த மோஸ்ட் ஹெல்ப். அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேனியன், ப்ராசஸில் இருந்து வீடு நான் அதிகம் கொடுத்து வாங்குறேனா, வீடோட வேல்யூ என்ன, அதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாங்க முடியும். இன்னொன்று முக்கியமான ஃபர்ஸ்ட் ஹோம் பையருக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறதே ஒரு ப்ராசஸ் மாதிரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months ப்ராசஸ் மாதிரி. வீக்கெண்ட் ஆனால் வந்துட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு இந்த சபப் அந்த சபப்னு போயிட்டே இருப்பாங்க. பை த டைம் அவங்க வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது மென்டல் எக்ஸாஷனில் இந்த வீடு இந்த வாரம் இந்த வீடு போய் பார்க்குறது போய் முடிச்சிடணும் அப்படின்வாங்க. அந்த சமயம் தான் தப்பு பண்ணுறாங்க. ஈஸியாக அந்த தப்புன்றது சின்ன தப்பு கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் எங்கே வாங்குறீங்கன்னு பொறுத்து ஒரு 30K-200K வரைக்கும் கூட தப்பு பண்ணுறாங்க மக்கள். அது அந்த விஷயம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட்லி நம்பர்ஸ் கேம் நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்துட்டு வீடு எப்படி இருக்குன்னு தெரியாமல் கூட இந்த வீடு வாங்கினா ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குமா, கரெக்டான ரெண்டர் வாடகைக்கு வருவாங்களா, அந்த வாடகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா, இட் கம்ப்ளீட்லி நம்பர்ஸ் கேம். ஓகே, எமோஷன்ஸ் எடுத்துட்டு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அங்கே எங்களை மாதிரி பையர்ஸ் ஏஜென்ட் வரும்போது உங்கள் எமோஷன் தனியாக எடுத்துட்டு எந்த இடத்துல வாங்கினா நல்லது அப்படின்றது உங்களுக்கு கரெக்டான ஃபேக்ட்ஸ், இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்ஸ் வரப்போது, பாப்புலேஷன் க்ரோத் இப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து பண்ணும்போது அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. லாஸ்ட் சூப்பர் அனுவேஷன். சூப்பர் அனுவேஷன்லேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ஆனால் சூப்பர் அனுவேஷனில் வீடு வாங்கும்போது சில ரெகுலேஷன்ஸும் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதுக்கு உட்பட நம்ம வீடு வாங்க வேண்டியதா இருக்கும். இது மாதிரி நீங்க ஓனர் ஆக்கியூபயரா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டரா இருந்தாலும், பையர்ஸ் ஏஜென்ட் வேல்யூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. பையர்ஸ் ஏஜென்ட் ஒரு கான்செப்ட் வந்து ரிலேட்டிவ்லி புது கான்செப்ட், ஆஸ்திரேலியாவுக்கே சொல்றேன், எஸ்பெஷலி நம்ம தமிழ் மக்களுக்கு அது ஒரு புதுசான ஒரு இது. எஸ்பெஷலி நீங்க வந்துட்டு நம்ம சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இல்லையே, வீடு வாங்கி கொடுக்கறது எனக்கு நிச்சயமா இந்த ஹெல்ப் தேவை அப்படின்னு, ஆனால் வந்துட்டு அந்த ஃபீ கொடுக்கணும் அப்படின்னும் போது வந்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் ஏன் ஃபீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அது எப்படி பார்க்கணுன்னா வந்துட்டு நீங்கள் $1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து $3-4 திருப்பி வருதுன்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான், தைரியமாக போங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டின்றது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன், அதில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டோட பண்ணுறது உங்களுக்கு எப்பயுமே நல்லது.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பையர் ஏஜென்ட் இருக்கிறது சரி, அவர் எந்த சபபு எந்த இடம் அப்படின்லாம் பார்த்து முடிவு பண்ணி இதுதான் என் பொருத்தமாக இருக்கும், இதில் தான் ப்ராஃபிட் அதிகமாக வரும், கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஓனர் ஆக்குப்பையர், நான் வந்து அந்த வீட்டில் வாழ போகிறேன்னா யோ நீ போய் பார்த்தா தான் ஏன் தெரியும் உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு, வேற யாரோ பார்த்துட்டு இந்த வீடு உனக்கு பொருத்தமாக இருக்கும், இது வந்து இந்த பொண்ணு பார்க்குற மாதிரி அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க கெட்டுன்னு சொல்லிட்டு அண்டே போய் தாலி கட்டுற மாதிரி அப்படி நினைக்க மாட்டாங்களா? அப்படி நினைக்கிற
அப்படி நினைக்கிறது நியாயம் தான், பட் நோ இது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் பார்ட்னர் இருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். தங்கறதுக்கு வீடு வாங்குறாங்க, ஓனர் ஆக்கிபயர் எப்படி இருக்குன்னா வந்துட்டு எங்களோட உட்காந்து இதெல்லாம் தான் எங்களுக்கு திலீப் ரிக்குயர்மெண்ட் திலீப் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே உங்களுக்கு வந்து இது மாதிரி அஞ்சு ஏரியா செட் ஆகிற மாதிரி இருக்குது, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோனே அதுல நாங்க வந்துட்டு ஒரு 20 வீடு 30 வீடு 40 வீடு பார்த்து இதுல இருந்து ஒரு 5-6 வீடு வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போறோம், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லது கெட்டது அவங்க சொன்னாங்கன்னா அதான் ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் சொல்றோம். அதுக்கப்புறம் நாங்க போய் வீடு பார்த்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கான்னு சொல்லி நல்லா இருக்கு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பார்க்க வைக்கிறோம். இப்ப பெருசா என்ன ஆயிடுச்சு, அவங்க பண்ண வேண்டிய ரிசர்ச் டைம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு எமோஷனலா அட்டாச் ஆகல, சில பேர் வந்துட்டு எமோஷனலா அட்டாச் ஆகிட்டு சொல்லுவாங்க, நானே கிளியரா சொல்லிடுவேன் இது நீங்க எமோஷனலா அட்டாச் ஆகுறீங்க இதனால நீங்க ஒரு 200K அதிகம் கொடுக்க போறீங்க இல்ல 100K அதிகம் கொடுக்க போறீங்கன்னும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நாலாவதா முக்கியமா பாத்தீங்கன்னா வந்துட்டு குவாலிட்டி செக். நீங்கள் போய் வீடு பார்க்குறதுக்கும் நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நிறைய வீடு பார்க்கும்போது அதில் இருக்க நிறை குறைகளை எங்களால் உடனே சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் இருக்கலாம், ஒரு பழைய வீடே வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு வீடு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா, ஆனால் நான் வந்து ட்ரெயின் பண்ணதுனால என் ஐஸ் வந்துட்டு ஓகே ஒன்றும் இல்லை அதை ஒரு டக்குன்னு ஒரு இன்னொரு பெயிண்டிங் பண்ணிட்டு ஃப்ளோரிங்கை மாற்றினா வீடோட கம்ப்ளீட்டாக லுக்கு மாறிடும் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஓகே இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ஆகும், நம்ம வீடு வந்துட்டு 50,000 கம்மியாக வாங்குறதுனால நமக்கு 40,000 லாபம், அப்படி போயிட வேண்டியது தான். நம்ம லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. என்னதான் இருந்தாலும் அஸ் சேல்ஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஹீஸ் அ சேல்ஸ்மேன், அவர் ப்ராடக்ட் வச்சிருக்க அவர் விற்க போறாரு, எல்லா சேல்ஸ்மேனும் பண்ணுறது தான் அவங்களும் பண்ணுறாங்க, அதை மிகைப்படுத்தி பேசி எவ்வளோ வேல்யூ அதிகமாக எடுக்க முடியுமோ அது பார்க்குறாங்க. ஆனால் எங்களோட வேலை என்னது உங்களுக்காக எவ்வளோ குறைச்சி வாங்குறது, அதோட ப்ராப்பர்ட்டியோட கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிச்சி நெகோஷியேட் பண்ணி எப்படி கம்மியாக எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்து வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். வீடு வாங்கிட்டு நான் சரியாக கொடுத்தேன்னா 50,000 அதிகம் கொடுத்துட்டேன்னா இல்லை வந்துட்டு அதுன்ற ஒரு உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே வேணாம், வீடு வாங்கும்போது யில் பி கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட் தட் நம்ம பண்ணது சரி அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு.
மிக்க நன்றி திலீப் குமார், ரொம்ப நல்ல விளக்கம், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்
நினைக்கிறேன்.
மிக்க நன்றி உங்களுக்கு.
தேங்க்யூ.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.